அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். தமிழக சட்டமன்றத்தில் இன்று அதிமுக மற்றும் திமுக இடையே நடந்த கடும் வாக்குவாதம் குறித்த செய்தி.
கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான்.
அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டி வைத்திருந்தது தொடர்பாக இலங்கை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மாலோக்க தேரருக்கு பிணை வழங்கப்பட்டது குறித்த செய்தி.
மே வகை தேவால் ஜீவித்தே லாப அலாப அயச அசச நிந்தா பிரசன்சா செப்பதுக்மே
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
கடந்த வாரம் தாக்குதலுக்கு உள்ளாகி கொல்லப்பட்ட சக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோ காக்ஸுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அரிதாக நிகழ்கின்ற நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு பிரிட்டனில் நடைபெறுகிறது. பிரதிநிதிகளால் நிறைந்திருந்த அவையில் பேசிய தொழிற்கட்சி தலைவர் ஜெரமி கோர்பைன், இந்த அம்மையாரின் வாழ்க்கை பிறருக்காக சேவை மற்றும் பரப்புரை செய்வதிலேயே கழிந்துவிட்டது என்று கூறினார். அன்பான, உறுதியான, உணர்ச்சி மிக்க, முற்போக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார் என்று பிரதமர் டேவிட் கேமரன் அஞ்சலி உரையில் புகழாரம் சூட்டினார். ஜோ காக்கஸை கொலை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளவர் உயர் பாதுகாப்பு மிகுந்த சிறைச்சாலை ஒன்றிலிருந்து ஓல்டு பெய்லி மத்திய குற்றவியல் நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதிக்கு முன்னதாக காணொலி இணைப்பு மூலம் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காவல்துறையினரின் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார்.
கடந்த வாரம் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரின் கொலையையும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு வெளியேறுவது தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பையும் இணைக்க முயல்வதாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு எதிரான கட்சியான UKIB-யின் தலைவர் பிரதமர் டேவிட் கேமரூனை குற்றம் சாட்டியுள்ளார். மோசமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு விலக பரப்புரை செய்யும் குழுவே பொறுப்பு என ஜோ காக்ஸ் கொல்லப்பட்ட பிறகு கேமரூனும் அவருடைய நிதி அமைச்சரும் பேசியவை குறிப்புணர்த்துகின்றன என்று நிக்கல் ஃபெரஜ் தெரிவித்திருக்கிறார். இச்சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற வேண்டாம் என யூரோப்பிய கவுன்சிலின் தலைவர் டொனால்ட் டஸ்க் கோரிக்கை விடுத்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலக மேற்கொள்ளப்படும் பரப்புரை வெறுப்பையும் வெளிநாட்டு துவேஷத்தையும் பரப்பி வருவதாக குற்றஞ்சாட்டி ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முன்னாள் தலைவர் அந்த பிரச்சார முகாமிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் அவரது இந்த கருத்து வந்துள்ளது.
ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலக வேண்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிகாரப்பூர்வ பிரச்சாரக் கூட்டங்களில் தன் நிறுவனத்தின் லட்சணையை உரிய அனுமதியின்றி துண்டு பிரசுரங்களில் பயன்படுத்தி வருவதை எதிர்த்து சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக ஜப்பானிய கார் உற்பத்தி நிறுவனமான நிசான் தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை எதிர்த்து இந்த சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அது கூறுகின்றது. கருத்தறியும் வாக்கெடுப்பு விவகாரத்தில் தாங்கள் நடுநிலை வகிப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு தொடர்பான விதிகளில் பல தீவிர மாற்றங்களை கொண்டு வருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதன் மூலம் பாதுகாப்பு மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆகிய துறைகளில் தொழிற்சாலைகளை வெளிநாட்டு நிறுவனங்கள் முழுமையாக வைத்திருக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவம் மற்றும் சில்லறை வணிக துறைகளில் இந்த சீர்திருத்தங்களை கட்டுப்பாடுகளை தளர்த்துகின்றன. மேலும் இந்த சீர்திருத்தங்களால் மிகப்பெரிய ஜாம்பவான்களான ஆப்பிள் மற்றும் ஐக்கியா ஆகியோர் இந்தியாவில் தங்கள் அங்காடிகளை திறக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்துக்களை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இந்த சீர்திருத்தங்கள் ஆசியாவின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியான இந்தியாவை உலகளவில் அந்நிய முதலீடுகளை தாராளமாக அனுமதிக்கும் நாடாக மாற்றும் என்று மோடி குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்க குடியரசுக் கட்சியின் உத்தேச அதிபர் வேட்பாளரான டொனால்டு டிரம்பின் பரப்புரை மேலாளர் அவருடைய பணியிலிருந்து விலகியுள்ளார். அவர் விலகியதற்கான காரணம் இதுவரை சரியாக தெளிவாக தெரியவில்லை.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில். முதலில் இந்திய கண்ணோட்டம். இன்று தமிழக சட்டமன்றத்தில் அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் இடையே கச்சத்தீவு மீட்பு பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இது குறித்த செய்திகளை தருகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழக சட்டமன்றத்தில் திமுக தலைவர் கருணாநிதி மீது ஆளும் அதிமுகவினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாலும் கச்சத்தீவு மீட்பு விவகாரம் தொடர்பான விவாதத்தாலும் இன்று திங்கட்கிழமை அவையில் அமளி ஏற்பட்டது. கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் நீண்ட அறிக்கை ஒன்றை வாசித்தார். அப்போது தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா திமுக தலைவர் கருணாநிதி மீது கடுமையாக குற்றம் சாட்டினார். திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி இதே விவகாரம் குறித்து அரசுக்கு எதிராக கேள்வி எழுப்பிய போது அதற்கு பதிலளித்து பேசிய ஜெயலலிதா,
உச்ச நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுத்தது நான். 2008 ஆண்டில் மத்திய அரசை அணுகி அணுகி எந்த பயனும் இல்லை என்று தெரிந்த பிறகு நான் தனிப்பட்ட முறையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தேன். அப்போது இங்கே முதலமைச்சராக இருந்தவர் திரு கருணாநிதி, கச்சத்தீவை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது. கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம், அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம். இன்று மீனவர்கள் படும் அல்லல்களுக்கெல்லாம், சேர்த்துக் கொள்ளும் இன்னல்களுக்கெல்லாம் காரணம் திமுக தான், திமுக தான், திமுக தான். அதை எத்தனை கூச்சல் போட்டாலும் மறைக்க முடியாது
என்றார் ஜெயலலிதா. தொடர்ந்து பேசிய ஜெயலலிதா, கச்சத்தீவு விவகாரத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவரும் வரை பொறுமை காக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த சட்டமன்ற கூட்டங்களில் அடிக்கடி வெளிநடப்பு செய்வதான புகாருக்கு உள்ளான திமுகவின் உறுப்பினர்கள் இன்று வெளிநடப்புகளில் ஈடுபடாமல் தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை உரையை தொடங்கி வைத்து பேசினார். அப்போதே திமுக தலைவர் கருணாநிதி மீது கடுமையான விமர்சனங்களையும் வெளியிட்டார். குறிப்பாக முரண்பாட்டின் மொத்த உருவம் கருணாநிதி என அவர் அப்போது தெரிவித்த கருத்துக்கு திமுகவினர் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவைக்கு வராத ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஏன் என திமுக தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. கருணாநிதி இந்த அவையின் உறுப்பினர் என்கிற காரணத்தால் அவரை பற்றி பேசுவது தவறில்லை என அதிமுக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சங்கிலி பறிப்பு கும்பலால் கொலை செய்யப்பட்ட ஓசூர் தலைமை காவலர் முனுசாமியின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரண உதவி வழங்கி ஜெயலலிதா உத்தரவிட்டார். விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் தள்ளுபடி, கரும்பு விவசாயிகளுக்கான ஆதரவு விலை நிலுவைத் தொகை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பான விவாதங்களும் இன்று நடைபெற்றன.
ஜெயக்குமார், தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்த தமிழ் மாநில காங்கிரஸ் வரும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து தக்க சமயத்தில் முடிவெடுப்போம் என அறிவித்துள்ளது. இது குறித்த செய்திகளை தருகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
மக்கள் நல கூட்டணியோடு ஒன்றிணைந்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தின் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் யாரோடு கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தக்க சமயத்தில் முடிவெடுப்போம் என அறிவித்துள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன், தாங்கள் உடனடியாக கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக கூறினார். மேலும் கூட்டணி குறித்து எதிர்காலத்தில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்ததன் மூலமாக மக்கள் நல கூட்டணியுடனான அரசியல் கூட்டணி முடிவுற்றது என்பதை அவர் உறுதி செய்தார்.
முதல் கட்டமாக இயக்கம் தனிப்பட்ட முறையிலே வளர வேண்டும். இயக்கத்திலே தனிப்பட்ட முறையிலே செல்வாக்குள்ளவர்கள் அந்தந்த பகுதியிலே வெல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த 2-3 மாத பணி அதற்கு அடித்தளம் என்று கூறியிருக்கிறார்கள். தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் கூட்டணிக்கு இயக்கத்தினுடைய கருத்துக்களுக்கு ஏற்றுவாறு முடிவுகள் செய்யப்படும்
என்றார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன். மக்கள் நல கூட்டணியுடன் இணைந்து தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறியது போல தேமுதிகவும் வெளியேறிவிட்டதாக அக்கட்சியின் வட்டார தகவல்கள் கூறுகின்றன. இன்று சென்னையில் நடைபெற்ற தேமுதிகவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் எதிர்காலத்தில் கூட்டணி அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். மேலும் நடைபெறவுள்ள தமிழகத்தின் உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என்கிற அறிவிப்பையே கட்சியின் தலைமை வெளியிடும் என்கிற நம்பிக்கையை அவர்கள் வெளியிட்டனர்.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது இனி இலங்கை கண்ணோட்டம். அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்மாலோக தேரருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அனுமதி பத்திரமின்றி யானைக்குட்டி ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உடுவே தம்மாலோக தேரரை 20 மில்லியன் ரூபாய் பிணையின் கீழ் விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று வழக்கு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் ஆஜராகிய தம்மாலோக தேரருக்கு குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தான் நிரபராதி என்று தம்மாலோக தேரர் அறிவித்தார். அதன் பின்னர் பிணை வழங்கிய நீதிபதி தம்மாலோக தேரரின் வெளிநாட்டு பயணங்களை முற்றாக தடை செய்வதாக உத்தரவிட்டார். அதேபோன்று இந்த வழக்கு சம்பந்தமாக தவறான கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீதிபதி சந்தேக நபரான தம்மாலோக தேரருக்கு மேலும் உத்தரவிட்டார். வழக்கு முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த உடுவே தம்மாலோக தேரர் இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் அரசியல் காரணங்கள் இருப்பதாக தெரிவித்தார்.
மேவகி தேவால் ஜீவித்தே லாப அலாப அயச அசச நிந்தா பிரசாந்தா செப்பதுக்
வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்ற காரணத்தினால் இதுகுறித்து மேலதிக கருத்துக்களை கூற முடியாதென்று தெரிவித்த தம்மாலோக தேரர், இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் உண்மையான கருத்துக்களை மக்கள் முன் வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார், தேசிய சுதந்திர முன்னணியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது மொசைலை ஜூலை 4 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவித்து வரும் தேசிய சுதந்திர முன்னணியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான முகமது முசம்மிலை எதிர்வரும் 4 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட போது ஜனாதிபதி செயலகத்தின் வாகனம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதனை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதை தவிர்த்து சுமார் 62 லட்சம் ரூபாவுக்கும் மேற்பட்ட அரச நிதியை மோசடி செய்தமை தொடர்பாக பாரிய நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவினால் அவர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் விசாரணைகள் பூர்த்தி செய்யப்படாதமை காரணமாக அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த குற்றச்சாட்டுகளை தாங்கள் நிராகரிப்பதாக எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிபதி சந்தேக நபரை எதிர்வரும் 4 வரை விளக்க மறியலில் வைப்பதாக உத்தரவு பிறப்பித்தார். வழக்கு விசாரணை முடிவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பிரேமரத்ன இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று குற்றம் சாட்டினார்.
பார்லிமெண்ட் அபித்தக்க இன்ன மீ ஃபெடரல் விவஸ்தாவ கெனேமட்ட விருத்தவ இன்ன
நாட்டை பிரிவினைவாதம் நோக்கி கொண்டு செல்லக்கூடிய புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமரத்ன, அதனை எதிர்க்கும் நபர்களை அச்சுறுத்துவதற்காகவே இவ்வாறான கைதுகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இவ்வாறான அச்சுறுத்தல்களின் மூலம் பிரிவினைவாதத்தை எதிர்க்கும் நபர்களை முடக்க முடியாதென்று தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமரத்ன, அரசாங்கத்தின் முயற்சிகளை தோக்கடிப்பதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்.
கே எஸ் உதயகுமார் வழங்கிய குறிப்பது, இலங்கையில் பள்ளிக்கூட மாணவர்களில் 50% மேலானவர்களுக்கு பற்சுகாதாரம் தொடர்பான பிரச்சனை இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை தருகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பச்சூத்தை மற்றும் முரசு கரைதல் போன்ற வாய்ச்சுகாதார பிரச்சினைகள் அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு கூறுகின்றது. குறிப்பாக 5-8 மாணவர்களில் 60% மாணவர்களுக்கும், 8-14 மாணவர்களில் 40% மாணவர்களுக்கும் பச்சூட்டை இருப்பது ஆய்வொன்றின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிறு வயதில் பெற்றோரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இனிப்பு வகைகளின் நாட்டமே பச்சூட்டைக்கு காரணம் என்கின்றார் கிளிநொச்சி பிராந்திய பல் வைத்திய அதிகாரியான டாக்டர் எஸ் பாலகுமார்.
பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் வந்து போற வழியில வந்து வாயில டஃபியை வந்து போட்டு போவோம், இல்லையா வந்து ஜூஸோ சோடாவோ இந்த டீ குடிக்கொண்டுதான் போகணும். இப்படியே வாயில நிக்க போவேன். நாங்க வந்து கூடிய அளவு ஹெல்த் இருக்கு நாங்க கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனா கொடுத்தாலும் வந்து அந்த பிள்ளை வந்து பிள்ளைக்கு வந்து ஏற்கனவே பழகிட்டு இன்னங்களே இப்பத்தி எங்கட நேஷனல் பாலிசி அதாவது குளோரைடு உள்ள
என்றார் டாக்டர் எஸ் பாலகுமார்.
உதயகுமார் வழங்கிய குறிப்புடன் இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் அஞ்சல் முகவரிகளான பிபிசி அஞ்சல் பட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 683 மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கு எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.